الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد صلى الله عليه وعلى اله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله فان التقوى رؤوس الامور فاتقوا الله سرا وعلانيا اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هديناه السبيل إما شاكرا وإما كفورا صدق الله العظيم سروا قفلهم قفل شيئا جيغنا ين الله أروانك ورد آخرتم الحمد لله أن الله بين ويري فيري قريت خطبا سرشنگة آرم شيئره صلاتم سلامم எம்ஒயிரிலே மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவலும் பிற்காலத்தில் தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு, பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், தனிமையிலும் கூட்டாகவும், வாழ் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணியவனாக இன்றைய பயானை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு எங்களை ஒரு குறுகிய காலத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணத்தை போன்ற ஒரு குறுகிய வாழ்க்கை, அழிவே முடிவே இல்லாத ஒரு ஆசிராவுடைய வாழ்க்கைக்கு தயார் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நினைத்தவாறு வாழ முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வாழுமாறு வாழ்வு கொண்ட வழியை காட்டியிருக்கிறார்களோ அதன் பிரகாரம் தான் நாங்கள் வாழவே, நாங்கள் நினைத்ததை போட்டு வாழ முடியாது. மினத்துரா அலத்துரா இலத்துரா, மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளே போகிறோம், ஆனால் மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டு நினைத்த மாதிரி வாழ முடியாது. ஏனையவர்களை போன்று அவர்கள் மண்ணோடு வாழ்ந்து மண்ணோடு ஆகிவிடுவார்கள், ஆனால் எங்களுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. மண்ணுக்கு மேலே வாழ்ந்தாலும் கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு நாள் மௌத்தானத்துக்கு பின்னால் மண்ணுக்கு கீழே போனாலும் நாங்கள் நாளைய மறுமையில் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் கற்றுத்தருகின்ற இலட்சிய பாதையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அந்த வகையில் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு தானானால் அந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதருக்கு அல்லாஹு தஆலா வாழக்கூடிய வாழ்க்கையை காட்டி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லுகின்றார், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் இரண்டு பாதைகளை காட்டி கொடுத்திருக்கிறார். ஒன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய பாதை, இன்னும் ஒன்று அல்லாஹை மறுத்து அல்லாஹை நிராகரித்து வாழக்கூடிய பாதை. இந்த இரண்டு பாதையில நாங்கள் எதை நோக்கி வாழுகிறோம், சுவர்க்கத்தை நோக்கிய பாதையா அல்லது நரகத்தை நோக்கிய பாதையா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற பாதையா அல்லது அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற பாதையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வஹதைனாஹும் நஜுதைன், மனிதர்களுக்கு நாம் இரண்டு பாதையை காட்டி கொடுத்திருக்கிறோம்.
இன்னும் ஒரு இடத்துல தான் சொல்கிறான், இம்மா ஷாகிரன் இம்மா கஃபூரா. ஒன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய வாழ்க்கை. நாங்க எந்த வாழ்க்கை வாழ்வோம்? இன்னும் ஒரு இடத்துல தான் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறார், அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்க விரும்பினா அல்லாஹுவை ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா அல்லாஹு நிராகரி. கண்ணியமானவர்களே, நாங்க ஈமான் கொண்டா என்னென்ன நலவு கிடைக்கும், எங்களுக்கு மறுமையில என்ன கிடைக்கும் என்பதெல்லாம் பரிசுத்த அல்குர்ஆன்ல விளங்கப்படுத்திருக்கிறார். எனவே நாங்க ஈமான் கொண்டா அது எங்களுக்கு தான் நிலவு. நாங்க அல்லாவை நிராகரிச்சு வாழ்ந்தா, நாங்க அல்லாவை மறுத்து வாழ்ந்தா, நாங்க அல்லாவை கோபப்படுத்தி வாழ்ந்தா அது எங்களுக்கு தான் கெடுதி. எனவே நாங்க ஈமான்தாரியாக இருக்கணும் என்பதற்கு அல்லாவுக்கு அவசியம் இல்லை. நாங்க ஈமான்தாரியாக, நாங்க மூமினாக, நாங்க அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை பின்பற்றி வாழ்வது அது எங்களுக்கு தான் நல்லதற்பானவர்களே. பரிசுத்த அல்குர்ஆனில் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன வெற்றி, அது என்ன தோல்வி, கண்ணியமான அல்லாஹ் அதையும் சொல்கிறான். அல்லாஹு தஆலா இந்த நப்தை தந்து, நப்தை அல்லாஹ் என்ன செய்தான், அதை செவ்வையாக்கினான். அல்லாஹ் இரண்டு பாதையும் காட்டி கொடுக்கிறான். இதுதான் நல்ல பாதை, இது கெட்ட பாதை. இந்த பயணம் இந்த பாதையால போனா இப்படியான விடயங்களை செஞ்சா சுவருக்க போகலாம், இப்படியான விடயங்களை செஞ்சா நரகு போகலாம் என்ற விஷயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துறான். மனிதனுக்கு எல்லாமே மனிதனுக்கு செஞ்சு கொடுக்கும். மிருகங்கள் அப்படி இல்லை, ஒரு மிருகம் குட்டி போட்டுட்டா அல்லது ஒரு மிருகம் கண்டு போட்டுட்டா கால போக்குல அப்படியே எழும்பி அந்த தாயுடைய மடியில வாய வைக்கும். ஆனா மனிதன் அப்படி இல்லை, பிறந்ததுக்கு பின்னால தாய் அந்த பிள்ளையை தூக்கி மடியில வச்சுதான் பால் கொடுக்கணும். அன்பானவர்களே, மனிதனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். மனிதன் அந்த அளவு பலவீனமானவன், அதை தர பரிசுத்த அல்குர்ஆன்ல சொல்கிறார், இந்த நப்சை அந்த ஆன்மாவை படைத்து அந்த ஆன்மாவுக்கு தேவையான நப்சை அல்லாஹ் கொடுத்து அந்த நப்சுக்கு நல்ல பாதை இதுதான், இதுதான் கெட்ட பாதை, இதால போனா நல்லது கிடைக்கும், இதால போனா மோசமானதான் கிடைக்கும் என்ற விடயங்களை அல்லாஹ் தெளிவாக வழங்கப்படுத்தி விட்டு ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் நல்லதுக்கு பயன்படுத்தினார்களோ திடனாக நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், திடனாக நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் இந்த ஆன்மாவை பாவத்தில் புதைத்து விட்டார்களோ, நன்மையே இல்லை எடுப்பதற்கு அப்படியான வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ நிச்சயமா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நஷ்டம் தான், கை சேதம் தான் என்ற விடயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன்ல பல சத்தியங்களுக்கு அப்பால் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் சொல்கிறான். நாம எந்த வெற்றியில் இருக்கிறோமா அல்லது நாங்க தோல்வியில் இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, எங்கட ஆன்மா உள்ள என்ன இருக்குது, நாங்க அல்லாஹ் நினைச்சு வாழ்றோமா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கடமைகள் இது. புனிதமான ஒரு மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை படிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நானும் நீங்களும் அன்றில் இருந்து வரைக்கும் முஸ்லீமாக இருக்கிறோம். முஸ்லீம் என்றால் கண்ணியமானவர்களே நாம் யார், எங்களுடைய தலைவர் யார், எங்களுடைய குர்ஆன் இமாம், இந்த குர்ஆனுடைய வழிகாட்டல் என்ன என்ற விடயங்களை படிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. தர்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காலத்துக்கு கால நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்கள் தோப்புகளை வேதங்களை கொடுத்து இறுதியாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் இந்த பூவுலகத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு என்று புனிதமான குர்ஆனை கொடுத்து இந்த மக்களை நேர்வழிப்படுத்த அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அன்பானவர்களே, அந்த குர்ஆனுடைய அறிவு எங்களுடைய உள்ளத்துல எத்தனை பேர் இருக்கு? அன்றில் நின்று வரைக்கும் நாம் குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், எங்கட உள்ளத்துல மாற்ற வருகிறதா, எங்கட கண்ணால கண்ணீர் வருகிறதா, எங்கட உள்ளம் உருகுதா? கண்ணியமானவர்களே, அப்படி இல்லண்டா அர்த்தம் இல்ல. குர்ஆன் அன்றில் நின்று வரைக்கும் நாங்க ஓதிட்டு வருகிறோம். குர்ஆனுடைய கருத்து எங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? சூரா ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய தொழுகையில நாங்க ஓதிட்டு வருகிறோம். சூரத்து ஃபாத்திஹா இல்லண்டா தொழுகையே இல்லை. 17 ரக்காத்துக்கள் சொல்லுகிறோம், லொஹருக்கு 4 ரக்காத் சொல்லுகிறோம், அஸருக்கு 4 ரக்காத் சொல்லுகிறோம், மகரிபுக்கு 3 ரக்காத் சொல்லுகிறோம், கண்ணியமானவர்களே சுபஹுக்கு 2 ரக்காத் சொல்லுகிறோம். இப்படி ஒவ்வொரு வக்துக்கும் பல ரக்காத்துக்கள் தொழுகிறோம், மொத்தம் 17 ரக்காத்துக்கள் தொழுகிறோம். 17 ரக்காத்துக்களிலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியே ஆக வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், ஒவ்வொரு ரக்காத்தையும் வாஜிப் கட்டாயம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்து எங்கள்ல எத்தனை பேர் இருந்து கனியமா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்லி நின்று வரைக்கும் சூரா ஃபாத்திஹா ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், ஆனா குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் விளங்காத சமுதாயமாக இருக்கிறோம். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சூரத்து ஃபாத்திஹான்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு துவா. இந்த துவா ஒவ்வொரு நாளும் 17 தடவை நாங்க தொழுகையில கேட்கிறோம், அல்லாஹுக்கு முன்னால் ஆஜராகி தொழுகையில கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, இதனுடைய கருத்துக்களை நாங்க விளங்கணும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் ஃபாத்திஹா நாங்க ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உலகத்தாருடைய ரப் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நாங்க சொல்லுகிறோம். சொல்லுகின்ற போது அல்லாஹ் எங்களை புகழான், ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். கண்ணியமானவர்களே, யாரு கருத்தை விளங்கி ஓதுறோமோ அல்லாஹ் எங்களோடு உரையாடுகிறான். அவன் இரக்கமான ரபு, அறவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் என்று நாம சொல்ல போறோம். என்னுடைய அடியான் என்ன குறிப்பாக ஆக்கி புகழ்ந்துட்டான், என்னுடைய அடியான் என்னுடைய தன்மையை சொல்லி புகழ்ந்துட்டான் என்று அல்லாஹ் எங்களோடு உரையாடுகிறான். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தை ஓதும்போது மாலிக் யௌமித்தீன் மஜ்ஜதனி அபுதி, உலகத்தாருடைய இறைச்சகன் அல்லாஹ் என்று சொல்லும்போது மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் அந்த மனிதரோடு நேரடியாக தொழுகையிலே உரையாடுகிறான். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்தை நாங்கள் விளங்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு சாதாரணமாக எதை நாங்கள் யோசிக்க கூடாது, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுகளுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. உலகத்துல சர்வதேச மொழி ஆங்கிலமாக இருக்கலாம், இலங்கையினுடைய தேசிய மொழி தமிழ் சிங்களமாக இருக்கலாம், ஆனா குர்ஆன ஹதீஸ விளங்குறதுக்கு, நாங்க அதான் சொல்றதுக்கு, நாங்க இக்காமத் சொல்றதுக்கு, நாங்க கொள்கையில வந்து அத்தஹியாத்தோ வஜ்ஹத்தோ சூரா ஃபாத்திஹாவோ ஏனைய விடயங்களை ஓதுறதுக்கு அரபு அவசியமாக இருக்கு. குர்ஆன் அரபு மொழியில் இருக்குது, அரப விளங்காம குர்ஆன விளங்கலா. கண்ணியமானவர்களே, அரப படிக்காம அத்தகையா தோதேலா, அரப படிக்காம வஜ்ஜா தோதேலா, அரபு தெரியாம அதான் சொல்லேலா, இகாமத் சொல்லேலா. அன்பானவர்களே, எதை சொல்கிறேன்டா, அரபு என்பது மிக முக்கியமான ஒரு பாட்டை, அது சுவர்க்கத்து மொழி, அது குர்ஆனுடைய மொழி, அது ஹதீஸ் பொதிந்திருக்கின்ற மொழி. எனவே இந்த குர்ஆனுடைய அறிவை நாங்கள் படிக்க வேண்டும். குர்ஆனை நாங்கள் எல்லா துறைகளையும் இமாமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். நாளைய கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் எங்களுடைய இமாம் எது என்று கேட்க போகிறான். நானும் நீங்களும் எங்களுடைய இமாம் குர்ஆன் என்று பதில் சொல்லுவோம். அந்த கேள்வியை எங்கட பிள்ளைகள் பரீட்சை இல்ல பாடமாக்கிட்டு ஆன்சரை கொடுக்கறத போல இல்ல, கனிமாவே வாழ்ந்து விட்டு ஆன்சரை கொடுக்கணும் என்னுடைய வழிகாட்டி இமாம் என்று. இந்த உலகத்துல எலும்பினது முதல் தூங்கும் வரை கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கை இஸ்லாமிய முறைப்படி இருந்தா, குர்ஆன் ஹதீஸுடைய முறைப்படி இருந்தா, குர்ஆன இமாமாக பின்பற்றி நடந்தா, நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்கிற அந்த கேள்விக்கு நாங்க சொல்லுவோம், எங்கட இமாம் குர்ஆன் தான். கண்ணியமானவர்களே, எங்கட வாழ்க்கை பதில் சொல்லும். நாளைய மறுமையில் அல்லாஹ் கேட்க இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, குர்ஆனுடைய வாழ்க்கையை நாங்க வழங்கணும், குர்ஆனுடைய வாழ்க்கையை நாங்க வாழணும். அப்போதான் நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் வெற்றியை தருவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவை படித்த உலமாக்கு இருக்கிறார்களே, அவர்களை சாதாரணமாக யாரும் நின்றுவிட வேண்டாம். அவர்கள் பெருமதியானவர்கள், எங்களுடைய பார்வையில அவர்கள் எங்களுடைய பார்வையில மதிப்பில்லாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகத்தை யாரு தன் கைவசம் வைத்திருக்கிறானோ அந்த ரப்புடைய பார்வையில அந்த உலமாக்கள் பெருமதியானவர்கள், அந்த ரப்புடைய குர்ஆனை உள்ளத்திலே சுமந்தவர்கள், அந்த ரப்புடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை விளக்கங்களை சுமந்தவர்கள் உலமாக்கள். அன்பானவர்களே, அவர்கள் காக்குகின்ற பொறுமை, செய்கின்ற தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல. ஒரு பள்ளி அதரத்தை எடுத்துக்கொண்டா கண்ணியமானவர் ஓதுகின்ற போது 7 அல்லது 10 வருஷம் ஓதிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவார். வந்ததுக்கு பின்னால 1 வருஷமோ 2 வருஷமோ ஓடி இருப்பார். அதுக்கு பின்னால மீண்டும் மதரசா ஒன்றுக்கோ பள்ளி ஒன்றுக்கோ அவர் போயிடுவார். அவரோட வாழ்க்கை பயணத்திலே போயிடும், ஊரை விட்டு வெளியிலே அவரோட காலம் போயிடும். என்ன செய்வார் அந்த அதற்கு கண்ணியமானவர்களே, அந்த பள்ளியில என்ன செய்வார், அவரோட சொந்த ஊர் இல்லாமல் இல்ல, அவருக்கு தாய் தாப்பன் இல்ல, இல்லாம இல்ல, அவருக்கு மனைவி இல்லாம இல்ல, ஊருடைய ஹக்கு இல்லாம இல்ல, ஊருடைய எல்லா விடயங்களையும் விட்டுவிட்டு தூர ஒரு இடத்துல போய் அந்த பள்ளியில ஹிதுமத் செய்து கொண்டு இமாமத்துல அல்லது தர்ஸ் பாடத்துல அந்த இமாம் காலத்தை கழிப்பார். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு போதி கொடுத்திருப்பார். ஆனா ஒரு கவலை, என்னுடைய பிள்ளைக்கு எனக்கு போதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே, ஆயிரம் பிள்ளை என்கிட்ட ஒரு இருக்குது. கண்ணியமானவர்களே, எவ்வளவு தாய் தகப்பனுக்கு ஹிதுமத் செய்யுமாறு எவ்வளவு பயன் பண்ணிருக்கிறேனே, எல்லாரும் வாப்பமாவை அழகா பாக்குறாங்களே, ஏந்த வாப்பமா ஏந்த மடியில வச்சு பார்க்க கிடைக்கலையே, ஒவ்வொரு நாளும் அதரசுமார் வடிக்கிற கண்ணீர். கண்ணியமானவர்களே, ஏண்ட குடும்ப உறவுகளோடு சேர்ந்து ஒரு நாள் சாப்பாடாக்கி சாப்பிடறதுக்கு, ஏண்ட குடும்ப உறவுகளுக்கு நோய் வந்தா பாக்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தரலையே. இன்றைக்கு நான் ஏன் எவ்வளவு பயானம் செஞ்சு இந்த பயான கேட்டு எத்தனையோ உறவுகள், பிரிஞ்ச உறவுகளை கூட எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறான் என்று ஒவ்வொரு நாளும் அந்த அதர் தண்ணீரோட தான் வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிற அன்பானவர்களே. எனவே சாதாரணமானவர்கள் உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில இவர்கள் சிறந்தவர்கள். அவருடைய மனதை உடைத்தால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த ஊருக்கு சோதனை ஏற்படுத்துவான். எனவே அன்பானவர்களை உலமாக்கள் ஒரு நெருங்கிய சமூகத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய எல்லா விவகாரங்களையும் உலமாக்களை அறிஞர்களை முற்படுத்த வேண்டும். ஒரு கடை என்று திறக்கிறோமா, அல்லது தொழில் ஸ்தாபனம் ஆரம்பிக்கிறோமா, ஒரு விவசாயம் என்று செய்யறோமா, என்னதான் நாங்கள் ஆரம்பித்தாலும் அங்கே உலமாக்களை கொண்டு நாங்கள் தொடங்க வேண்டும். ஏனென்றால் உலமாக்களை பொறுத்த வகையிலே இமாம் கலீல் அகன் கீரனூர் ரஹமத்து வாங்கி சொல்லுவார்கள். உலமாக்கள் எனவே அவர்கள் ஊர்ல ஒன்றும் செய்ய நீங்கள் அவர்கள் மீது வெறுப்பை படுத்த வேண்டாம், அவர்களை ஒதுக்க வேண்டாம், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுங்கள் என்று இமாம் கலீல் அகமது கீரனூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார் எப்படி என்றால், உங்களை ஊருக்கு வழிகட்ட சிந்தனைகள், மக்களை திசை திருப்பக்கூடிய கெட்ட கொள்கைகள் வந்து மனிதர்களை திருப்பி விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பேங்குடைய செக்யூரிட்டியை போல, பேங்குடைய செக்யூரிட்டி நீங்க பாருங்க, அவர் அந்த அந்த ஆயுதத்தை வச்சு கொண்டிருப்பார், அங்க வரக்கூடிய யாரையும் சுடுகிறது கிடையாது. ஆனா அந்த ஆயுதத்தால, அந்த செக்யூரிட்டியால அந்த பேங்குக்கு பாதுகாப்பு, அங்க கல்லர்கள் வரமாட்டார்கள். மாணவர்களே, அதே போலதான் ஒரு ஊர்ல உலமாக்கள் இருக்கிறார்களா, அறிஞர்கள் இருக்கிறார்களா, மார்க்கத்தை படித்தவர் இருக்கிறார்களா, அந்த ஊர் வழிகட்ட சிந்தனை இருந்து கெட்டவர்கள் வந்து எங்களை வழிகெடுக்காமல் மனத்திலே எங்களை திருப்பி விடாமல் எங்களை அதாவது அல்லாஹை விட்டு தூரமாக்கி விடாமல் எங்களை அந்த உலமாக்கள் பாதுகாக்கிறார்கள். உலமாக்கள் ஒரு ஊருக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்ற பொக்கிஷம் என்ற கருத்தை கலீலாம தீரவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். அன்பானவர்களே, அதை தான் நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வாழுகிறாரோ அந்த ஊருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். அவரோடு யாரெல்லாம் தங்கித்துறாங்கிடத்துல யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கும் அது பிரயோஜனம் அளிக்கணும். ஒரு நாள் இவர் மௌத்தா போனா, மௌத்தா போனதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, அவர் கபர்ல இருந்தாலும் அந்த எல்முடைய பிரகாசம் அவரை விட்டு நீங்க கூடாது. அவ்வளவு நாள் அந்த கபருக்கு அந்த எல்மு நாபி பிரயோஜனமான அறிவு, பிரயோஜனம் தரக்கூடிய அறிவு போய்கொண்டிருக்கணும். இதுதான் எல்மு நாபி என்பதாக அறிஞர்கள் விளக்க சொல்லித்தார். அந்த அறிவைத்தான் நாம் படிக்க வேண்டிய அவசியம் பார்த்து இருக்கிறோம். குர்ஆனுடைய அறிவை படிப்போம், இல்மு அதாவது ஹதீஸுடைய அறிவை படிப்போம். அதற்காக வேண்டிய அரபுகளை ஏன்ற அளவு நாங்கள் திருத்தமாக தெளிவாக குர்ஆன் ஓதுவது, ஏனைய மொழிகளை நாங்கள் படிப்பதை போல இதை நாங்கள் படிப்போம். சூரத்து ஃபாத்திஹாவுடைய கருத்தை வழங்குவோம். அன்பானவர்களை, எதையும் சாதாரணமாக யோசித்து விடக்கூடாது. அது மார்க்கம் என்பது மிக முக்கியமானது. உங்களுடைய எல்லா விவகாரங்களில் நாங்கள் மார்க்கத்தை முற்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் மார்க்கத்தை பிற்படுத்தி விட்டோம் என்றால், மார்க்கத்தை எமது காரியங்களை முற்படுத்தவில்லை, உலகம் போற மாதிரி போவோம் என்று இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரியுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நிறைய கயாமத்துரிய நாளங்கள் மிகப்பெரிய கைவேற்று காலம் வருகிறது. சொல்லலாம், வளையத்துடைய காலத்துல வாழ்ந்த ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் மார்க்கத்திலே பட்டுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எந்த அளவு பற்றுள்ளவங்கடா கண்ணியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கபருக்கு ஜியாரத்து பண்ண போவார்கள். தன்னுடைய கணவருக்காக வேண்டி பிரார்த்திக்க செல்வார்கள். அன்பானவர்களே, அந்த சந்தர்ப்பத்துல வலிமையான ஆடையோட போயிட்டு வருவார்கள். அதுக்கு பின்னால அவருடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மௌத்தாகின்றார்கள். அப்படியே ஜியாரத்துக்கு போய் வருகிறார்கள். அப்படி கொஞ்ச காலத்துக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மௌத்தாகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர் அந்நிய ஒருவர், அவருக்கு நெருக்கமான ஒருவர் அல்ல. அப்போது ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே அவர்கள் அடக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அங்கே அடக்கப்பட்டதும் அந்த ஜியாரத்துக்கு போகும் போது தன்னை முழுமையாக மறைத்து செல்வார். கண்ணியமானவர்களே, ஒரு மௌத்தான ஜனாதா தான் அடக்கப்பட்டிருந்தாலும் அந்த மார்க்கத்திலே தன்னுடைய உடம்பிலே அந்த அளவு பேணுதலையும் வெக்கத்தையும் அந்த சமூகத்துக்கு எடுத்து காட்டியவர் தான் முன்னால் வாழ்ந்த அந்த உம்மஹாத்துல் முஃமினீன் சொல்லக்கூடிய தாய்மார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய சிறந்த பெண்ணாக அந்த உலகத்துல வாழ்ந்தார்கள். நாளைய மறுமையினால எல்லா பெண்களுக்கும் தலைவியாக அவர்கள் தான் இருப்பார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களைப் போல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு கவலை தான், இன்றைக்கு நாங்க எங்கட ஜனாதா எல்லாம் சொந்தாக்குன்னு சொல்லுவோமே, அந்த துந்து செல்லக்கூடிய அந்த பெட்டியில தூக்கிட்டு போறது அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கவலையில வந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் கடுமையான கவலை இருக்கிறார்கள். எவ்வளவு கவலையா இருக்கிறீர்கள்? அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எல்லாரும் மௌத்தா போறதானே, நாங்களும் ஒரு நாள் மௌத்தாகுவோம். மௌத்தா போனதுக்கு பின்னால் இந்த உலகத்துல இந்த அதாவது இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்துல சொல்கிறார், இப்போது செய்து கொண்டிருக்கின்ற முறை ஒருவர் மௌத்தான் அவருடைய இறுதி கடமைகள் எல்லாம் செய்து அவர்களை அந்த ஆடையால சுத்தி தோல்ல வச்சு குடும்ப உறவுகள் நெருக்கமானவர்கள் தோல்ல வச்சு அப்படியே அடக்கு கொண்டு போவாங்களே, நானும் ஒரு நாள் மௌத்தானால் என்னுடைய ஜனாதாவை என் குடும்ப உறவுகள் இப்படித்தானே தூக்கிட்டு போறார்கள், எனக்கு அதை நினைச்ச ஒரு கவலை, அதை நினைச்ச ஒரு ஒக்கம் என்று சொல்லலாம். அலைவசலம் அவருடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கவலைப்படும். கண்ணியமானவர்கள், அந்த காலத்துல முஸ்லீம்கள் முதலாவது ஹிஜ்ரத்து போனார்கள். அபிசீனியாவுக்கு அபிசீனியாவில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, யாராவது மௌத்தானா அவர்கள் அப்படியே கொண்டு அடக்க மாட்டார்கள், அவருடைய இறுதி கடமை எல்லாம் செய்து அதாவது ஓலைகள் தென்னை மரத்து ஓலை அல்லது ஈத்த மரத்து ஓலைகளால அப்படியே ஒரு கூடமாறு செஞ்சு அதுக்குள்ள அந்த ஜனாதா வச்சு டிரெக்டா நேரடியா தோல்ல போடாம அந்த தோலுக்கு மேலால ஜனாதாவை சுமந்து கொண்டு அப்படி அடக்கிட்டு வருவாங்க. இந்த பழக்கத்தை அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி வைக்கிறார்கள். கண்ணியமான இருக்கு பின்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மௌத்தா போனதுக்கு பின்னால் என்னுடைய ஜனாதாவை அந்த அபிசீனியாவுல செய்யறத போல ஒரு ஓலையொண்டால செஞ்சு அதுக்குள்ளதான் என்னுடைய ஜனாதா வச்சு அதுக்கு மேலாலதான் நீங்க தோல்ல சுமந்து அந்த ஜனாதாவை கொண்டு அடக்கோணும் சொல்லி ஒரு வசியத்து பண்ணி விடுகிறார். கண்ணியமானவர்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மௌத்தா போனதுக்கு அவருடைய ஜனாதாக்கள் இப்படியே கொண்டு போய் கால போக்குல அதை சுந்தூக்கு என்று சொல்லக்கூடிய சுந்தூக்கு அரபுல பெட்டிக்கு சொல்லுவாங்க, அது சந்தாக்கு என்று நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த சந்தாக்குல போகுற பழக்கம் உருவாக்கப்படுகிறது. கண்ணியமானவர்கள், எதை சொல்ல வருகிறேன், ஒரு பெண்ணுடைய கவலை மௌத்தா போனதுக்கு பின்னால உடம்புல ரூஹ் இல்ல, ஒரு ஜடங்கா இருக்குது, இந்த உடம்ப கூட அந்நியர் அந்நியர்கள் அல்ல நெருக்கமான உறவுகள் கூட அந்த ஜனாதாவுடைய அந்த உடம்ப தொடக்கூடாது என்பது வெக்கமான ஒரு உணர்வுள்ள பெண்களாக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்களே. எனவே இந்த உலகத்துல வாழ்கின்ற போது நாங்கள் இப்படி பக்குவமான பெண்களாக எங்களுடைய பிள்ளைகள் ஆக்க வேண்டும், எங்களுடைய மனைவிமார் ஆக்க வேண்டும், எங்களுடைய தாய்மார் ஆக்க வேண்டும். ஒரு ஆலிம் ஊர்ல இருந்தா அந்த ஆலிமை கொண்டு முழு ஊரும் பிரயோஜனப்பட வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவருடைய தேவைகளை என்ன என்று நாங்கள் அறிந்து செய்து கொடுக்க வேண்டும். நண்பானவர்களே, அப்படி செய்து கொடுக்கின்ற போதுதான் நிச்சயமாக அந்த ஊருக்கு அல்லாஹுடைய பரக்கத்து இருக்கும். அப்படி இல்லை என்ற அல்லாஹுடைய சோதனை இருக்கும். நண்பானவர்களே, எங்களை குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கொடுப்போம். இன்னைக்கு எந்த அளவுண்டா உலகத்துல மாறி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய புள்ள கிளாஸ் போச்சான்னு கேட்பாங்க, எங்களோட புள்ள இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன படிச்சதான்னு கேட்பாங்க. ஆனா அதே பிள்ளைய பார்த்து மகன் தொழுதையா, மகேண்டைக்கும் அதற்காக போனையா, என்ன பாடம் கொடுத்தாய், எந்த பாடம் நாளைக்கு கொடுக்கணும், எதை இரவாக்கி பாடமாக வர சொன்னாங்க மாலிம், இப்படி கேட்கக்கூடிய பெற்றார் மிக மிக குறைஞ்சிட்டு வருகிறார் கண்ணியமானவர்களே. உலகத்தை மாத்திர நோக்கமாக கொண்டு வாழாதீர்களே, இது ஒரு உலகமே தவிர இது சொற்பமான உலகம், இது நிரந்தர உலகம் அல்ல, அழிவே முடிவே இல்லாத ஒரு ஆங்கரா இருக்கிறது, அதுதான் நிரந்தர உலகம், அங்குதான் நாங்கள் வெற்றி, அங்க உள்ள தோல்விதான் நிரந்தர தோல்வி. இங்க பொழைச்சுக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல, கண்ணியமான ஒரு தப்பு தவறு செஞ்சுட்டு வாப்பா அம்மாவுக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல, சின்ன ஒரு தப்பு தவறு செஞ்சுட்டு கோர்ட்டுக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல, அல்லாஹ் தந்த ஆயுள வீணாக்கிட்டு நாளைய வறுமையினால் அல்லாஹுக்கு முன்னால குற்றவாளியாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அதை விட மிகப்பெரிய குற்றவாளி, அதை விட மிகப்பெரிய கை செய்தவர் ஒன்றுமே இருக்க முடியாது. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம், உலகத்தில் நல்லதை செய்வோம். அல்லாஹுடைய சோதனைகளுக்கு எல்லா புறத்தாலையும் சோதனை வருகிறது, எல்லா சோதனைகளையும் நாங்கள் கண்டுட்டோம் கண்ணியமானவர்களே. இன்னும் ஒரு சில சோதனைகள் தான் எங்களுக்கு வர இருக்கிறது, அந்த அளவுக்கு நாங்கள் சோதனைகள் அனுபவித்து விட்டோம். முன்னோர்கள் அனுபவிக்காத சோதனைகள், பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்ற அளவுக்கு, கூட்டு தொழுகைக்கு அனுமதி இல்லாத அளவுக்கு கண்ணியமானவர்களே மிகப்பெரிய ஒரு சோதனை. காலத்துல கூட இப்படியான சோதனைகள் இடம்பெறவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் சில பள்ளிகளை இன்னும் மூடப்பட்டு, இன்னும் பள்ளி வாயில்கள் நிறைய மூடப்பட்டிருக்கிற நிலை, இந்த உலகத்திலே தோரமாக இருந்த அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும். அல்லாஹ்வுடைய கோப பார்வையை நீக்கக்கூடியது பாவத்திலே இருந்து நாங்கள் தூரமாகுவது, அல்லாஹுடைய இபாதத்திலே எங்களை அதிகமாக ஈடுபடும். அன்பானவர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய சோதனை ஒன்று ரெண்டல்ல, தண்ணீரை கொண்டு அல்லாஹ் ஒரு சமூகத்தை வாழ வைக்கிறான், தண்ணீரை கொண்டு ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்கிறான். எங்களுக்கு தான் அண்மையில பெய்த மழை எவ்வளோ நஷ்டம் புத்தள மாவட்டத்தில், எத்தனை இறால் அது எத்தனை இறால் பண்டுகள், எவ்வளவு உப்புகள் கண்ணியமானவர்களே வெள்ளத்தில். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறான், வானல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, வானத்தின் இருக்கிற தண்ணீரை சுத்தமான தண்ணீராக மதுரமான தண்ணீராக நாங்க இருக்கிறோம். அந்த தண்ணீர் கிணத்துல விழுந்தா நாங்க குடிக்கிறோம், கடல்ல விழுந்தா அது உப்புனிதா போகுது, அதுக்கான ஒரு கான்ல விழுந்தா அது ஜராவ ஊத்த தண்ணியா போகுது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு இடத்துல துரோகம் தான், இறக்குன்ற தண்ணீரை நாங்க அளவா தான் இறக்குறோம், அளவு கடந்து இந்த தண்ணீரை நாங்க இறக்கினா இந்த எங்கட உலகத்துல உள்ள இந்த பில்டிங் தாங்காது, எங்கட ரோட் தாங்காது, எங்கட கட்டிடம் தாங்காது, எங்கட குளம் தாங்காது. அன்பானவர்களே, அதனால அல்லாஹ் சொல்லுகிறார், இறக்கின்ற தண்ணீரை நாங்க அளவா தான் இறக்குறோம், பாவங்கள் கூடிட்டா அந்த தண்ணி அளவு கடந்து வந்துடும், அல்லாஹ்வுடைய சோதனையாக தண்ணீர் வந்துடும். ஒரு சமுதாயம் மலையைத்தான் பார்த்தார்கள், வானத்துல மேகத்தை தான் பார்த்தார்கள், ஆனா அல்லாஹ் மலையை கொடுக்கல, ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் மலையைத்தான் கொடுத்தான், ஆனா அது தண்ணீர் மலை அல்ல, அது நெருப்பு மலை, அதாபுடைய மலை. அந்த சமூகம் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்ததால அல்லாஹ் வானத்தில் இருந்து நெருப்பு மலையை பொழிய வைத்தான். வானத்தில் உள்ள மேகத்தை பார்த்தார்கள், மலைதான் கொட்ட போகுது என்று அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணினார்கள், ஆனா அல்லாஹ் நெருப்பு மலையை இறக்கி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சோதித்தான். இந்த பூமி அப்படிப்பட்ட சோதனைகளையும் தாங்கி இருக்கிறது. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த பூமிக்கு ஒன்று ரெண்டு தண்டனை அல்ல, எத்தனையோ தண்டனைகளை இந்த மனிதர்களால் இந்த பூமியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்கள், எனவே நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களா வாழ்வோம். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், சூரத்து வாக்கியாவுடைய இறுதி ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமானவர்களே, சூரத்து முழுக்கிலே அல்லாஹ் சொல்லி காட்டுற இறுதி ஆயத்திலே அல்லாஹ் குல் அரஐதும் மின் அஸ்பஹமாஉக்கும் வௌரன் ஃபமன் யாதீகும் பிமாஇன் மஈன், இறக்குற தண்ணீரை நாங்க ஒரு அளவுல தான் வச்சிருக்கோம், அந்த தண்ணீர் பூமியில ஆழத்துக்கு போயிட்டா அந்த தண்ணியை மேல கொண்டு வரது யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். நலனில் தோன்றால் 250-300 அடி சில இடங்கள்ல தண்ணீர் இல்ல, அல்லாஹ் தண்ணீர் அப்படியே கீழே போட்டான். கண்ணியமானவர்களே, எதை சொல்லுகிறேன், அல்லாஹ் எல்லாத்தையும் அளவோடு தான் வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக இந்த உலகத்துல வாழ்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சோதனை பல பக்கத்தால் வரும். தண்ணீர் ரஹ்மத், அது அளவோடு பேஞ்சா ரஹ்மத், அளவு கடந்து பேஞ்சா அது ஒரு சோதனையாக மாறும். மழை வேணாம் யாரும் துவாக்க கேளாது, யாழ்லா எங்களுக்கு மழை போதும், இந்த மழையை இன்னொரு பகுதிக்கு அனுப்பிவிட்டு கேட்கலாம் போவா, மழை வேணாம்னு யாருக்கு வாக்கு கேட்கலாம். அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் தரக்கூடிய அருள் அது சில வேளை சோதனையாக இருக்கலாம், அது ரஹ்மத்தாக இறங்க வேண்டும், அப்போதுதான் அந்த அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய நேமத் அது ரஹ்மத்தாக இருக்கின்றவர்களே. எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொள்வோம். அல்லாஹ் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு இஸ்லாத்தை, அதாவது இஸ்லாத்தை பின்பற்றுமாறு எல்லா துறைகளும் காட்டுவதற்கிறார். அன்பானவர்களே, நம் எல்லா துறைகளும் இஸ்லாத்துக்கு முன்னுரிமை குடும்ப விஷயமா? அதுலயே அல்லாஹ் இஸ்லாத்தை அங்கே இங்க பலவ பண்ணினா குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியை காணலாம். வியாபாரத்துல இஸ்லாத்தை பின்பற்றுங்க, அங்கு வெற்றியை காணலாம். அன்பானவர்களே, எல்லா விவகாரங்களையும் இஸ்லாத்தை முன்னுக்கு கொண்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். அன்பானவர்களே, இஸ்லாத்தை நாங்க கணக்கிலாம வச்சுட்டோமா, தொழுகையை பாலாக்கிட்டோமா, அங்க நிம்மதி எதிர்பார்க்க முடியாது, அங்க சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் அந்த உலகத்துல எல்லா நிலைகளையும் சீராக்கி தருவான். இன்றைக்கு இந்த உலகத்துல உள்ள மனிதனை எதை கொண்டு சந்தோஷப்படுத்துறார்? ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் இல்ல, அவனுக்கு ஒரு ஏக்கர் காணி இருந்தா சந்தோஷம் சரி, கனியும் அத சந்தோஷம் இல்ல. இந்த முழு நாட்டை வழி கொடுத்தாலும் அவன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தலாம். உங்களோட மனைவிய நீங்க எப்படியும் சந்தோஷப்படுத்தலாம், ஆனா ஒரு சந்தர்ப்பம் அவன் ஒண்ணுமே செய்யாத போல பேசிடுவான். சில சந்தர்ப்பங்கள் நாங்களே அப்படித்தான் மனைவியை சுற்றுவது பேசுறது. ஆனா அல்லாஹ் அப்படித்தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் எதை கொண்டும் திருப்தி அடைய முடியாது, ஆனா அல்லாஹை கொண்டு மாத்திரம் தான் நாம் திருப்தி அடைய வேண்டும். உள்ளங்களுக்கு அமைதி அல்லாஹ் விக்ரல வச்சிருக்கலாம். அல்லாஹை நினைச்சு வாழ்வதில், அல்லாஹை சுமந்து, அல்லாஹுடைய அந்த இல்முல் வஹியை சுமந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழ்வதில் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த திருப்தியை, இந்த உலகத்துல உள்ள வெற்றியை அல்லாஹ் வச்சிருக்க. அன்பானவர்களே, எனவே இந்த உலகத்துல வாழ்கிற போது நல்ல அறிவோடு வாழ்வோம். அறிவுன்னு சொல்வது கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தை கரைச்சி குடிக்கிறதுல அறிவு, உலகத்துல எல்லா லாங்குவேஜையும் படிக்கிறதுல அறிவு, மாறாக படிக்கத்தாவும் இந்த உலகத்தில் தேவையான அறிவை கண்டிப்பாக படிக்கணும். எங்களுடைய சமூகத்தில் லோயர் தேவை, எங்களுடைய சமூகத்தில் டாக்டர் தேவை, எங்களுடைய சமூகத்துல எல்லா பட்டதாரிகளும் தேவை. ஆனா அந்த எல்லா பட்டதாரிகளையும் நாங்க மார்க்கத்தை படிச்ச ஒரு ஆலிமாக, நாங்க மார்க்கத்தை படிச்ச ஒரு பேணுதலான ஒரு தாயாக, சிறந்தவராக இந்த உலகத்துல நாங்க வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை அது கை சேதமான வாழ்க்கை ஆகிவிடும். எனவே இந்த உலகத்துல தேவையான அறிவை கொடுப்போம் குழந்தைகளுக்கு. அல்லாவை மதித்து அல்லாவை கண்ணியப்படுத்துகின்ற அறிவை கொடுங்கள். வாப்பமாவை கண்ணியப்படுத்துவார்கள், வாப்பமாவை கண்ணியப்படுத்தி வாப்பமாவை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகளை வளங்கள், முதியவரை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக வளங்கள். கண்ணியமான சோசியல் மீடியால நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ பிள்ளைகள் சொந்த வாப்பா அம்மாவை வீட்டை விட்டு விரட்டிட்டு கணவன் மனைவி வீட்டுல சந்தோஷமாக வாழுகிறார்கள். அது சந்தோஷம் அல்ல, அது நரக நெருப்புடைய வீடு. மௌத்தா போனா அவங்க நரகத்தான் அனுபவிப்பாரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சில பாவங்களுக்கு தண்டனைய மறுமையில வச்சிருக்கிறான், இன்னும் சில பாவங்களுக்கு தண்டனையை அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கிறான். உலகத்துல மறுமையில இரண்டுக்கும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவம் தான் தாய் சாப்பிடணும் அப்படின்னு பாவம். கண்ணியமானவர்களே, அதே போல சில பாவங்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் அந்த உலகத்திலே தந்து விடுவான். அதுபடியான ஒரு பாவங்கள் ஒன்றுதான் தாய் சாப்புடைய மனதை உழைக்கிறது. இன்றைக்கு சில இடங்கள்ல நாம பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, ஒரு அதாவது மனைவி அந்த மனைவியை வச்சுக்கொண்டு தாயை தகப்பனை ஒதுக்குகின்ற எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம். ஒரு அழகான உணவு கொண்டா, நாவுக்கு சுவையான உணவு ஒன்ற கொண்டா, அது தாய்க்கு தெரியாம தகப்பனுக்கு தெரியாம ஒழித்து கொண்டு தின்னுகின்ற கணவன் மனைவி பிள்ளைகள் சில வீடுகள்ல சில ஊர்கள்ல இல்லாம இல்ல கண்ணியமானவர்களே. எனவே அப்படிப்பட்ட அறிவை கொடுத்து விட்டால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக எங்களுக்கு சோதனைக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்கள். எனவே பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுப்போம். தாய் தாப்பனை மதிக்கிற அறிவை, குடும்பத்தை மதிக்கிற அறிவை, ஊர்ல உள்ள தலை சிறந்தவர்களை, வளமாக்களை, நிர்வாகிகளை, பட்டதாரிகளை, பெரியவர்களை மதிக்கின்ற அந்த அறிவை கொடுக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் கண்ணியப்படுத்தப்படுவோம். ஒரு நாள் நிச்சயமாக நாங்கள் மௌத்தானாலும் எங்களோட கபருக்கு இந்த பிள்ளைகள் நன்மைகளை அனுப்பி வைப்பார். அப்படி இல்லை என்றால் நாங்கள் எப்போது மௌத்தாகிறோம், மௌத்தான அடுத்த நிமிஷமே எங்களோட காணி பூமியை பிரிக்கிறவங்க எங்களோட பணத்தை அப்படியே அவங்களுக்குள்ள பிரிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் கண்ணியமானவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுப்போம், தாய் தாப்பனை மதிக்கிற அறிவை கொடுப்போம், பெரியவர்களை மதிக்கின்ற அறிவை கொடுப்போம், உலமாக்களை மதிக்கின்ற அறிவை கொடுப்போம், குர்ஆனை உள்ளத்திலே சுமந்து அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அறிவை கொடுப்போம். நிச்சயமாக அந்த அறிவு எங்களை கொண்டு சுவர்க்கத்தில் சேர்க்கும். அன்பானவர்களை, நிறைய விடயங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். மார்க்கத்தை செய்வது எல்லா துறைகளிலும் முன்னுரிமை கொடுங்கள். உலகத்தையும் மறந்து விடாதீர்கள். உலகத்துக்கு தேவையான அறிவை சாதாரணமாக படியுங்கள், ஆனால் அதனோடு சேர்த்து கண்ணியமானவர்களை மார்க்கத்தை எல்லா துறைகளும் முதன்மைப்படுத்துங்கள். குழந்தைகளை நாங்கள் விசாரிப்போம், எங்களை பிள்ளை எங்க போச்சு, எங்க எத்தனை மணிக்கு போனான், எத்தனை மணிக்கு வந்தான், என்ன செய்யறான், எங்க மகன் இரவில் எங்க போறான், எங்க வருகிறான். கண்ணியமானவர்களை பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. கண்ணியமானவர்களே, எல்லோருடைய வினயமாக கேட்டுக் கொள்கிறேன், நிர்வாகிகள் இந்த ஜமாத்தார விசாரிக்காவிட்டாலும் என்ன படைச்சிறப்பு அல்லாஹ் விசாரிப்பான்னு ஒவ்வொரு ஊர் மக்களும் அல்லாஹ் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் வாலிபத்தை கெஞ்சி கேட்கிறேன், உங்களோட தாய் தாப்பன் உங்களை கேட்க இல்லையா, உங்களை விசாரிக்க இல்லையா, எங்களை நீட்ட கவுல விட்டுருக்கிறா, எங்கேயும் போகலாம் வரலாமண்டு அப்படின்னு நினைச்சு வாழாதீங்க. அல்லாஹ் நிச்சயமாக எங்க வாப்போ அம்மா என்ன விசாரிக்காட்டியும் நாளைய மறுமையினால் அல்லாஹ் என்ன விசாரிப்பான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நிமிஷத்தை நகர்த்துங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த உலகத்தையும் மனமான வாழ்க்கையாக நாளைய மறுமையில் சுவருக்குத்துக்குரிய வாழ்க்கையால் ஆக்கி தருவான். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் சாலிஹான நல்ல பிள்ளைகளை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக அந்த உலகத்திலே எங்களை வாழச் செய்வாயாக. இறுதி தருவாயிலே எங்களுக்கு களிமாவை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் மௌத்தாகின்ற போது களிமாவோடு மௌத்தாகி மேலான ஜன்னத்து பிரதேசத்திலே எங்களுடைய தங்குமிடத்தை ஆக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட துவாவை தனிப்பிரை கிருப்பை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். ஆமீன். வஹாஸ் தவானா அன்ஹம்து.